இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8 0 7 3 9 9 2 1 4 6 மற்றும் 9 4 9 8 6 0 7 0 0 7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
Oh, oh, oh.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். இதனாலும் கூட நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்வதற்கு முன்பதாக ஜபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கக்கூடிய அனைவரையும் உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, இரட்சகர் உன் வாசல் அண்டையிலே நிற்கிறார். சேவியர் அட் த டோர். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மரண தருவாயில் இருக்கும் பொழுது அல்லது மிக ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நம்முடைய இரட்சகர் நம் அருகில் இருக்கிறார். நம்மை இரட்சிக்கும்படி அவர் நம்முடனே இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகையால் இரட்சகர் நம் அருகில் இருக்கும் பொழுது அவரை நாம் அழைக்க வேண்டும். அவரை நம்முடைய வாழ்க்கையின் இரட்சகராக கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். வெளிப்படுத்தல் 3:20 நாம் வாசிக்கும் பொழுது, இதோ நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்படி என்றால் இரட்சகர் நம் வாசற்படியில் நின்று கொண்டிருக்கிறார். இரட்சகர் நம் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். எதற்காக? நாம் இரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, நாம் ஆபத்தில் விழக்கூடாது என்பதற்காக, நாம் சரியான பாதையை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்பதற்காக இரட்சகர் நம்மோடு கூட இருக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். எந்தெந்த தருவாயிலெல்லாம் இரட்சகர் நம்முடனே இருக்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் நம்மை விட்டு கடந்து செல்லும் பொழுது அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்க வேண்டிய காரியம் கிடைக்காமல் செல்லும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தருணத்தை தருகிறார், மீண்டும் ஒரு வாய்ப்பை தருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே வாய்ப்பு என்னும் கதவுகள் அடைக்கப்படும் பொழுது கர்த்தர் நம் வாழ்க்கையில் உள்ளே பிரவேசித்து மீண்டும் அந்த வாய்ப்பை தரக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆம், கர்த்தர் நம்மை இரட்சிக்கக்கூடியவராக இருக்கிறார், உண்மைதான். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக வாய்ப்புகளை தருகிறார், உண்மைதான். ஆனால் அந்த வாய்ப்பு என்னும் கதவை நாம் அடைக்கக்கூடாது. இன்னொரு வகையில் நாம் சொல்ல வேண்டும் என்றால், அந்த வாய்ப்பு என்னும் கதவை நாம் அடைக்கும் பொழுது ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அந்த வாய்ப்பு என்னும் கதவு திறக்காமலே போய்விடலாம். அப்படி என்றால் இன்றைக்கு உங்களை ரட்சிக்கும்படி, உங்களை உயர்த்தும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய திட்டத்திற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள். அவ்வாறு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அவர் நடத்தக்கூடியவராக இருக்கிறார், உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார், எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இருப்பினும் இந்த உலகத்தில் அநேகர்கள் கர்த்தர் தரக்கூடிய வாய்ப்பு என்னும் கதவை யாரும் திறப்பது கிடையாது. அநேக நேரங்களில் அந்த கதவை நாம் அடைத்து விடுகின்றோம் அல்லது தவறான கதவை தேர்வு செய்து விடுகின்றோம். அவ்வாறு தேர்வு செய்யும் பொழுது இரட்சகருடைய மனம் வருந்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகையால் இரட்சகர் நம் அருகில் இருக்கிறார். நாம் சரியான பாதையில் நடக்க வேண்டும். சரியான பாதையில் நாம் நடக்க வேண்டும் என்று இரட்சகர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 6:2 நாம் வாசிக்கலாம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய காரியங்கள் எப்பொழுது அடைக்கப்படும் என்று யாருக்கும் தெரியாது. வாய்ப்புகள் எப்பொழுது அடைக்கப்படும் என்று யாருக்கும் தெரியாது. நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவன் எப்பொழுது போகும் என்று யாருக்குமே தெரியாது. ஆகையால் இரட்சகர் நம்முடைய வாசன் அண்டையிலே தினந்தோறும் நிற்கிறார். நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஏனென்றால் அவருக்கு தெரியும் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையின் கடைசி நாள் என்று. ஆனால் இருப்பினும் அவர் ஒவ்வொரு நாளிலும் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று காத்து கொண்டு இருக்கிறார். சில நேரங்களில் நாம் மனம் திரும்பாத பட்சத்தில் அந்த வாய்ப்பு என்னும் கதவு நம்மிடமிருந்து பறிக்கப்படும் பொழுது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இரட்சிக்கப்படாமலேயே நாம் மரித்து போய்விடுவோம் என்றால், இரட்சிக்கப்படாமலேயே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமலே நாம் இரட்சிக்கப்படாமலேயே மரிப்போம் என்றால் பரலோகத்தை இழந்து போய்விடுவோம். ஆகையால் இந்த நேரத்திலே, இந்த தருணத்திலே கர்த்தர் இரட்சகர் வாசல் அண்டையிலே நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, உன் வாழ்க்கையில் எவ்வளவு காரியங்களை நான் உனக்கு கொடுத்தேன், எவ்வளவு வாய்ப்புகளை கொடுத்தேன், எவ்வளவு செல்வத்தை கொடுத்தேன், எவ்வளவு ஆஸ்தியை நான் உனக்கு கொடுத்தேன், பணத்தை கொடுத்தேன், தாளந்தை கொடுத்தேன், ஞானத்தை கொடுத்தேன், எவ்வளவு நான் கொடுத்திருந்தோம், நீ சரியான பாதையை தேர்வு செய்யவில்லையே. நான் எவ்வளவு கொடுத்திருந்தோம், நான் விரும்பிய பாதையில் நீ நடக்கவில்லையே, நீதியின் பாதையை நீ தேர்வு செய்யவில்லையே என்று ஆண்டவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அவர் மீண்டும் மீண்டும் நம்மை நோக்கி கேட்பதெல்லாம், உன்னுடைய ஆயுசு நாட்கள் முடிவதற்கு முன்பதாக அல்லது உன்னுடைய நாள் வருவதற்கு முன்பதாக நீ மனம் திரும்பு. ஆண்டவர் அதை சொல்ல மாட்டார். ஆனால் நமக்கு அது தெரியாது எப்பொழுது வரும் என்று. ஒருவேளை நாம் நினைக்கலாம், நாளை நான் மாறிவிடுவேன், அல்லது அடுத்த வாரம் நான் மாறிவிடுகின்றேன், அல்லது இந்த பாவத்தை செய்துட்டு நான் மாறிவிடுகின்றேன் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்கின்றது, கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாளைக்கு நடப்பது என்ன என்று உங்களுக்கு தெரியாதே என்று யாக்கோப்பு புத்தகத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆம், இரட்சகர் நம் வாசற்படியில் நிற்கும் பொழுதே நாம் மனம் மாறுவோம். வேதம் சொல்கின்றது, இதுவே இப்பொழுதே இரட்சண்ய நாள். அப்படி என்றால் இன்று இந்த நாள் நாம் இரட்சிக்கப்பட வேண்டிய நாள். மீண்டும் ஒரு நாள் நிச்சயமாய் வராது. நாளை வருமா என்றால் நம்மால் அதை சொல்ல முடியாது. தேவனுக்கும் வருவதற்கு மாத்திரமே தெரியும் நாளைக்கு நாம் ஜீவனோடு இருப்போமா இருக்க மாட்டோமா என்று. ஆகையால் நாம் வாழக்கூடிய இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையின் கடைசி நாளாக நினைத்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவர் தரக்கூடிய வாய்ப்புகளை சரியாய் பயன்படுத்தி அந்த பரலோகத்திற்கு நாம் தகுதிப்பட வேண்டியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே இரட்சகர் நம் அருகில் நிற்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் நிச்சயமாகவே மிக மோசமான காரியத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்வீர்கள் என்று பார்க்கின்றோம். வேதாகமத்திலே அநேக கதாபாத்திரங்கள் இருந்தாலும் ஒரு கதாபாத்திரம் நிச்சயமாகவே நம் எல்லாருக்குடைய மனதிலும் இருக்கக்கூடிய கதாபாத்திரமாக இருக்கிறது, காயனுடைய கதாபாத்திரம். காயனுக்கு ஆண்டவர் எத்தனையோ வாய்ப்புகளை அவர் கொடுத்தார், எத்தனையோ காரியங்களை வெளிப்படுத்தினார். ஆனால் காயன் அவனுடைய வார்த்தையை அவன் கேட்காமல் போனான் என்று நாம் பார்க்கின்றோம். மறுபடி அவனுக்கு வாய்ப்புகளை கொடுத்தார், மறுபடி அவனோடு கூட பேசினார். ஆனால் காயின் ஆண்டுடைய வார்த்தையை கேட்காமல் போய்விட்டான் என்று பார்க்கின்றோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள், என்று நீங்களும் காயனை போல இருக்கிறீர்களா? ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காமல் நீங்கள் விலகி ஓடிக்கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், மனந்திரும்பு. மனந்திரும்பாவிட்டால் அந்த பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆதியாகமம் 4:4 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே கர்த்தர் காயினோடு கூட பேசக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கின்றோம். 9 கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியா என்றான். இந்த ஒரு வார்த்தை இங்கே பார்க்கும் பொழுது அங்கே காயன் தன் சகோதரனை அவன் கொலை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று நாம் பார்க்கின்றோம். அவன் கொலை செய்து விட்டான். இருப்பினும் கர்த்தர் அங்கே காயினோடு கூட பேசுகிறார். உன் சகோதரனுக்கு என்ன நேர்ந்தது, அவன் எங்கிருக்கிறான் என்று கேட்கிறார். அந்த வார்த்தை அவன் மனம் திரும்பக்கூடிய ஒரு வார்த்தையாக கருதப்படுகின்றது. ஏனென்றால் அங்கே இரட்சகருக்கு தெரியும், அங்கே காயன் பாவம் செய்து விட்டான், கொலை செய்து விட்டான் என்று. இருப்பினும் அவர் ஏன் இந்த கேள்வியை கேட்டால் என்றால், நீ மனம் திரும்ப வேண்டும். அங்கே காயன், ஆம் ஆண்டவரே, என் சகோதரன் நான் கொலை செய்து விட்டேன், கோபத்தில் கொலை செய்து விட்டேன் என்று தன்னுடைய பாவத்தை அவன் அறிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, அந்த கேள்வியும் கேட்கப்பட்டது. ஆனால் காயன் அதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்காத ஒரு பதிலை தருகிறான். அவனுக்கு நான் என்ன காவலாளியா என்று கேட்கக்கூடிய ஒரு பதிலை பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகர்கள் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் இப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்மிடத்திலே நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்யும்படி நாம் கேட்கும் பொழுதெல்லாம் நாம் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்வது கிடையாது. ஆகையால் இங்கே காயினும் அவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யவில்லை. அறிக்கை செய்யாத பட்சத்தில் என்ன நடந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தர் சொல்கிறார், நீ காயினே, காயினே, நீ ஏன் உன் சகோதரனை கொலை செய்தாய் என்று அங்கே கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்றோம், நாம் அங்கே பார்க்கின்றோம். அப்போ காயன் அவன் என்ன சொல்கிறான் என்று நாம் பார்க்கும் பொழுது 10-11 வாசிக்கலாம். அதற்கு அவர், என்ன செய்தாய், உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியின் நிலையற்று அலைங்கிறவனாயிருப்பாய் என்றார். இங்கே ஆண்டவர் காயனுக்கு முதல் வாய்ப்பை கொடுக்கிறார். ஆனால் காயன் அந்த முதல் வாய்ப்பை அவன் விட்டு விடுகின்றான். அதாவது தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யவில்லை. அவன் முதல் வாய்ப்பிலே தன்னுடைய பாவத்தை ஒருவேளை அறிக்கை செய்திருப்பான் என்றால் ஒருவேளை ஆண்டவர் அவனை மன்னித்திருக்கலாம், சபித்திருக்க மாட்டார், மன்னித்திருந்திருக்கலாம். ஆனால் அவன் தன் பாவத்தை அறிக்கை செய்யவில்லை. அதன் விளைவாக ஆண்டவர் நீ செய்த பாவத்தை அவனுக்கு சுற்றி காட்டி உன்னிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்கிறார். நீங்கள் சற்று கவனியுங்கள். முன்பதாகவே ஆதாம் ஏவாள் செய்த பாவத்து நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டதாக இருந்தது. இப்பொழுது இவன் செய்த பாவத்து நிமித்தமாக மறுபடியும் பூமி சபிக்கப்பட்டதாக இருக்கிறது. அப்படின்னால் சற்று சிந்தித்து பாருங்களேன். அழகாய் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த உலகம், அழகாய் சிருஷ்டிக்கப்பட்ட தோட்டம், அழகாய் சிருஷ்டிக்கப்பட்ட மரங்கள், செடிகள், கொடிகள் எப்படி இருந்திருக்கும் என்று. பாவத்தின் விளைவை அங்கே காயன் தன் கண்களுக்கு முன்பாக அவன் பார்த்திருக்க வேண்டியதாக இருந்திருக்கும். ஆனால் இங்கே காயன் தன் தகப்பன் ஆதாமைப் போல தன் பாவங்களை அவன் ஒப்புக்கொள்ளவில்லை. ஏவாளைப் போல, தன் தாய் ஏவாளைப் போல அவன் தன் பாவங்களுக்காக கதறி அளவில்லை. அவன் என்ன ஆண்டவரிடம் முறையிடுகிறான் என்று நாம் பார்க்கும் பொழுது இங்கே நாம் பார்க்கலாம். நான் வாசிக்கின்றேன். அப்பொழுது காயன் கர்த்தரை நோக்கி, எனக்கிட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமி நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். இங்கே பார்க்கும் பொழுது இங்கே காயன் ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன என்று பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, நீர் எனக்கு தரக்கூடிய தண்டனை மிக கொடியது என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இங்கே காயன் மனமாற மனதில்லாத ஒரு மனிதனாக இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இரட்சகர் அவன் அருகில்தான் இருக்கிறார், இரட்சிப்பு கொடுக்கும்படி காத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அவன் தன் பாவத்தை மறைக்கிறான். வேதம் சொல்கின்றது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது ஆண்டவர் சுட்டி காமித்தார் இவருடைய பாவத்தை. பாவத்தின் நிமித்தம் இந்தந்த விளைவுகள் வரும் என்று சொன்னார். ஆனால் ஆதாம் ஏவாள் தன்னுடைய பாவங்களுக்காக அங்கே கர்த்தரிடம் அவர்கள் மனம் கசந்து அழுதார்கள் என்று பார்க்கின்றோம். ஆகையால் தான் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு 2 குழந்தைகளை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் இங்கே காயனை பார்க்கும் பொழுது காயன் தன் பாவத்தை அறிக்கை செய்யவும் இல்லை, அதற்கு பதிலாக நீர் எனக்கு கொடுத்த தண்டனை பெரிதாக இருக்கிறது, அதை சற்று குறைக்க வேண்டும் என்று முறையிடக்கூடியவனாக இருக்கிறான் என்று பார்க்கின்றோம். இன்று நாமும் அநேக நேரங்களில் ஆண்டவர் நம்மை சிக்ஷிக்க நினைக்கும் பொழுது அல்லது நம்மை மாற்ற நினைக்கும் பொழுது நாம் என்ன சொல்கின்றோம் ஆண்டவரிடம், ஆண்டவரே, எனக்கு ஏன் நீர் இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுக்கிறீர்? இது என்னால் முடியாது என்று அந்த தண்டனை குறித்து தான் நாம் பேசுகின்றோமே தவிர, ஏன் இது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்தது? நாம் எங்காவது தவறு செய்தோமா, அல்லது நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்தார்களா என்று எப்பொழுதாவது நாம் அமர்ந்து ஆலோசனை செய்திருக்கிறோமா? சற்று சிந்தித்து பாருங்கள். காரணம் இல்லாமல் நம்முடைய குடும்பத்திலேயோ நம்முடைய வாழ்க்கையிலோ எதுவும் நிகழ்வது கிடையாது. உண்மைதான், இந்த உலகத்தில் எல்லா இடமும் பாவம் இருக்கிறது, பாவத்தின் விளைவாக எல்லாம் நடக்கிறது, உண்மைதான். இந்த உலகத்தில் நீதிமானாய் வாழ்ந்தாலும் சரி, துன்மார்க்கனாய் வாழ்ந்தாலும் சரி, எல்லோரும் மரணத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அது நிஜம்தான். ஆனாலும் அவன் செய்த பாவத்துக்கு தக்கதான தண்டனையை இந்த பூமியிலே அவன் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதாவது அதை தான் சொல்வார்கள், பாவத்தின் விளைவை அவனவன் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. எவ்வாறு ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக நிலம் சபிக்கப்பட்டது, ஆகையால் அவன் அந்த விளைவை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அதை போலவே காயினும் தன்னுடைய பாவத்தின் விளைவுகளை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. இன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவத்தை அறிக்கை செய்யாமல் விட்டுவிடுவோம் என்றால் அந்த பாவத்தின் விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. பாவத்தின் சாபங்களை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், ஒருவேளை நான் ஆண்டவரிடமிருந்து பாவ மன்னிப்பு பெற்று கொண்டாலும் கூட அந்த பாவத்தினால் வரக்கூடிய ஒரு விளைவு என்று ஒன்று இருக்கிறது. அந்த விளைவை நான் சந்தித்து தான் ஆக வேண்டும். இதை நாம் புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால், உதாரணத்திற்கு நான் பெரிய ஒரு பணக்காரனாக இருக்கிறேன், ஒரு பணக்கார ஜீவியம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னிடம் அதிக பணம் இருக்கிறது. ஆனால் நான் என்ன செய்கிறேன் என்றால், அந்த பணத்தை வைத்து வீணான செலவு செய்து கொண்டிருக்கிறேன், தவறான காரியங்களில் ஈடுபடுகின்றேன், தகாத உறவுகளை வைத்து கொண்டிருக்கிறேன். இவ்வாறாக அந்த பணத்தை எல்லாம் நான் செலவு செய்து விட்டேன். இப்பொழுது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்துவிட்டது. நான் ஒரு பெரிய மரண அவஸ்தையில் இருக்கிறேன். நான் ஆண்டவரிடம் கேட்கிறேன், ஆண்டவரே என்னை இரட்சியுங்கள் என்று. ஆண்டவரும் என்னை அந்த மரணப்படுக்கையிலிருந்து இரட்சிக்கிறார். இப்பொழுது நான் வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன். என்னிடம் இருந்த எல்லா பணமும் சென்று விட்டது, எல்லாம் அழிந்து விட்டது. ஏனென்றால் நானே அதை அழித்து விட்டேன். இப்பொழுது நான் வாழ வேண்டும் என்றால் ஏழையாக வாழ வேண்டும், பரதேசியாக வாழ வேண்டும், பணம் இல்லாதவனாக வாழ வேண்டும். நான் செய்த பாவத்தின் விளைவு இதுதான். ஏனென்றால் என்னுடைய பாவத்தினால் என்னுடைய வாழ்க்கை தரித்திரமாக மாறிவிட்டது. சிலருக்கு அவர்கள் செய்த பாவத்து நிமித்தமாக பிரச்சனைகள் வரலாம். உதாரணத்துக்கு அவர்கள் ஒருவேளை புகை பிடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கலாம், சிகரெட் ஸ்மோக்கிங் ஒருவேளை அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆண்டவர் நீங்கள் செய்த பாவத்தை மன்னித்து இருப்பார், ஆனால் அதனால் உங்கள் உடலில் ஏற்பட்ட விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் ஒரு நம்பிக்கை என்ன என்றால், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது நிமித்தமாக பரலோகத்தில் நமக்கு இடம் இருக்கிறது என்ற நம்பிக்கை. ஆனால் இங்கே காயன் தன் பாவத்தை அவன் அறிக்கை செய்யவும் இல்லை, ஒப்புக்கொள்ளவும் இல்லை. அதற்கு பதிலாக நீர் கொடுத்த தண்டனை எனக்கு பெரிதாய் இருக்கிறது, தண்டனையை சற்று குறைக்க வேண்டும், என்னை எல்லோரும் கொலை செய்வார்கள் என்று அவன் அங்கே சொல்லக்கூடியவனாக காணப்பட்டான் என்று பார்க்கின்றோம். இன்று நாமும் காயனைப் போலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இரட்சகர் காயன் அருகில் இருந்த பொழுது கூட, காயினோடு கூட பேசி கொண்டிருந்தார். காயினுக்கும் ஆண்டவருக்கும் எவ்வளவு தூரம் என்றால் அவ்வளவு தூரம் கிடையாது, அருகில் தான் இருக்கிறார். அவருடைய சத்தத்தை காயினால் கேட்க முடிகின்றது. ஆனாலும் இரட்சகர் அருகில் இருந்தும் தன் இரட்சிப்பை இழந்து போய்விட்டான் காயின். இன்று நீங்களும் காயினைப் போல இருக்கிறீர்களா? இரட்சகர் உங்கள் வாசல் அண்டையிலே நின்று கதவை தட்டுகிறார். இரட்சகர் உங்கள் வாசல் அண்டையிலே நின்று கொண்டிருக்கிறார். இரட்சகரை உள்ளே இடத்தை கொடுப்பீர்கள் என்றால்
நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamic@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்றோம்.